بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيا عباد الله فاني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة واجر كبير وقال النبي عليه الصلاة والسلام رجل دعته امرأة ذات منصب وجمال فقال اني اخاف الله او كما قال صلى الله عليه وسلم سرو புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஈங்கள் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளின் அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளின் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியம் செய்கிறேன், கட்டளையிடுகிறேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாள் வாரத்தில் சிறந்த நாள். இந்த நாளில் செய்யப்படக்கூடிய ஆமால்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலிகளை வைத்திருக்கின்றான். இதை நானும் நீங்களும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற குறிப்பிட்ட சில மணித்தியாலங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நாம் சமூகம் தந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குதுபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆங்காங்கே சுவர்களில் பின்னால் இருக்கக்கூடிய நோயாளிகளை தவிர ஏனையவர்கள் மக்களுடைய இடம் முன்பகுதிகள் காலியாக இடைவெளியாக தென்படுகிறது. எனவே வரக்கூடிய சகோதரர்களுக்கு உதவி செய்யும் முகமாக பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு பணி வாய் வேண்டிக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நன்மையான காரியங்கள் அந்த நன்மையான விடயங்களை பற்றி பேசும் பொழுதோ கேட்கும் பொழுதோ அந்த நன்மைகளை செய்வதற்கு மனிதன் போட்டி போடுகின்றான். அந்த நன்மைகளை செய்து அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு இவன் மிகவும் போட்டி போட்டுக் கொண்டு அந்த நன்மைகளை செய்வதற்கு மனிதன் முன்னேறுகின்றான். நன்மைகளை எப்படி நாம் செய்வதற்கு போட்டி போடுகின்றோமோ இதே போன்று நம்மால் நடக்கக்கூடிய தவறுகள் தப்புகள் அவைகளை விட்டும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதற்கு உதைபார் அல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நன்மையான விடயங்களை கேட்டு கேட்டு அந்த நன்மைகளை செய்வதில் போட்டி போடுவார்கள். ஆனால் நான் பாவமான காரியங்கள் பாவமான விடயங்கள் எது யா ரசூலல்லாஹ், அந்த பாவத்தில் இருந்து என்னை எப்படி பாதுகாப்பது, பாவத்தின் பக்கம் நெருங்காமல் இருக்கக்கூடிய விடயங்களை கேட்டு கேட்டு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடி அவைகளை நான் விட்டு விலகிக் கொண்டே இருந்தேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, பாவத்திலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது மகா உண்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாம் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வோமோ அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில்கைப் லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில்கைப், தனிமையில் யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, தனிமையில் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான், மறைக்கின்றான். அவர்களுக்கு மிகப்பெரிய கூலியையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் கூட்டத்தோடு இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வை பயப்படுகின்றோம், நம்முடைய குடும்பத்தாருடன் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயப்படுகின்றோம், நம்முடைய மகல்லா வாசியர் இருக்கும் பொழுது ஒரு தவறை செய்வதற்கு நாம் முன்வருவதில்லை. ஆனால் தனிமையில் பாவம் செய்வதற்கு, தனிமையில் பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த தவறுகளை செய்யக்கூடியவர்கள் நம்மில் அதிகமாக இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் பாவம் செய்ய இயலாதா, வெளிநாடுகளில் சென்று பாவம் செய்கின்றோம். நம்முடைய ஊரில் அந்த தவறை செய்ய முடியாதா, வேறு ஊர்களுக்கு சென்று நாம் அந்த தவறுகளை செய்யக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பாவத்திலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய கிரந்தத்தில் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று மனிதர்களை பற்றி சொன்னார்கள். பனி இஸ்ரவேலுடைய மூன்று மனிதர்கள், அவர்கள் பிரயாணம் செய்தார்கள், நீண்ட பிரயாணம். அந்த நீண்ட பிரயாணத்தின் பொழுது ஒரு இடத்தில் அவர்கள் தங்குவதற்கு தயாரானார்கள். ஏன் அவர்கள் தயாரானார்கள்? அவர்கள் இரவை அடைந்தார்கள், மழை பொழிய ஆரம்பித்தது, இவர்கள் ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை, இவர்கள் ஒதுங்கிய இடம் குகையாக இருந்தது. எதிர்பாராத விதமாக அந்த குகையுடைய வாயலை ஒரு பெரும் பாறாங்கல் மூடிவிட்டது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய அல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒரு பிரயாணம் செய்கின்றோம். அந்த பிரயாணத்தின் பொழுது நமக்கு கஷ்டம், துன்பம், துயரம் வந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இவர்கள் மூவரும் அந்த குகைக்குள் நுழைந்தார்கள், குகையுடைய வாயல் அப்படியே மூடிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை ஸஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அதில் மூன்று பேரும் மசூரா செய்கிறார்கள். அவர்கள் செய்த மசூரா என்ன? அவர்கள் மூன்று பேரும் தான் செய்த அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள். அதில் இரண்டு பேருடைய துஆ நமக்கு தெரியும் நன்றாக. ஒருவர் தன்னுடைய தாயுடைய விடயத்தில், அதே போன்று இன்னொரு மனிதர் தன்னுடைய தொழிலாளியுடைய விடயத்தில் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார். பாறாங்கல் சற்று அகர்ந்தது. ஆனால் மூவரும் அந்த குகையிலிருந்து வெளிவர அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அதில் மூன்றாவது மனிதர் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார். என்ன துஆ கேட்டார்? அல்லாஹும்ம கானத் லி இப்னத்து அம்மின் கானத் அஹப்பன் நாஸ் இலைய. யா அல்லாஹ், என்னுடைய தாத்தாவுடைய மகள், அவள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அழகுள்ள ஒரு பெண்ணாக எனக்கு தெரிவிப்பட்டாள், என்னுடைய பார்வையில் அவள் பட்டாள். ஒரு பாவமான காரியத்தை செய்வதற்கு அவளுடன் நான் ஒரு எக்ரிமெண்ட் அடித்தேன். 120 தீனார்களை கொடுத்து தகாத உறவில் ஈடுபட நான் முற்பட்ட பொழுது அந்த பெண் ஒரு வார்த்தை பாவித்தால், இத்தகில்லா இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக. இந்த சந்தர்ப்பத்தில் யா அல்லாஹ், உன்னை பயந்து நான் அந்த தகாத காரியத்தில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொண்டேன் என்று கையேந்தினார். பாறாங்கல் முழுமையாக அப்படியே வாயலை விட்டு விலகியது. மூன்று பேரும் வெளியே வந்தார்கள். கண்ணியமானவர்களே, எப்பொழுது மனிதன் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றானோ, பாவத்திலிருந்து எப்பொழுது மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றானோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அந்த வெயில் எப்படி இருக்கும்? மிகவும் மிகவும் கஷ்டமான நிலைமையில் மக்கள் அந்த அஜ்ருடைய மைதானத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அஜ்ருடைய மைதானத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா அந்த அரசுடைய நிழலை கொடுப்பான். அந்த நாளையில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு உதவி செய்ய மாட்டார், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு உதவி செய்ய மாட்டார், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்ய மாட்டார். இப்படியான சூழ்நிலையில் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள், ورجلٌ دعت امراة ذات منصب وجمال فقال إني أخاف الله. ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு வாலிபர் இருக்கிறார். அந்த மனிதர் யார் என்றால், அவரை ஒரு தகாத காரியத்தில், பாவமான காரியத்துக்கு ஒரு பெண் அழைத்த பொழுது அவர் என்ன சொன்னார், ஃபகால் இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றேன், இந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலை நான் செய்வதற்கு முற்பட மாட்டேன் என்று ஒதுங்கிய வாலிபருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று இந்த பாவத்தில் இருந்து விலகி கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்று திருமணம் முடித்தவர்கள் கூட தகாத உறவில் ஈடுபடுகிறார்கள். திருமணம் முடித்து குழந்தைகளை கண்டவர்கள் கூட, திருமணம் முடித்து பேரன் பேத்திகளை கண்டவர்கள் கூட தகாத தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நிக்காஹ் லேசாக கருதப்பட்டது, திருமண வைபவங்கள் லேசாக பார்க்கப்பட்டது, வினாவை விபச்சாரத்தை பெரும் பாவமாக பெரும் குற்றமாக கருதினார்கள். ஆனால் இந்த காலத்தில், தற்காலத்தில் இந்த பாவம் எப்படி பார்க்கப்படுகிறது? நிக்காஹை பெரிதாக சமூகம் விளங்கிவிட்டது. திருமணம் பேசுவது, நிக்காஹ் முடிப்பது, பொன் பார்ப்பது, வலிமா கொடுப்பது, இவைகளை எல்லாம் பாரமாக இந்த முஸ்லிம் சமூகம் விளங்கி தகாத உறவை லேசாக கருதுகிறார்கள். தகாத உறவை மிகவும் லேசாக கருதி தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், சிலரை தவிர. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, எப்பொழுது நாம் தனிமையில் பாவம் செய்து நல்லவர்களாக நடிப்போமோ, நல்லவர்களாக நடிப்போமோ, அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தித்தான் எங்களுக்கு மௌத்தை தருவான். இதை கண்கூடாக எத்தனை சம்பவங்களின் மூலமாக பார்க்க முடியும். கிதாபுகளை பிறட்டி பார்த்தால் தெரியும், தனிமையில் பாவம் செய்கிறார்கள் ஆனால் நல்லவர்களாக நடிக்கிறார்கள். தகுதி இல்லாத கண்ணியத்தை தனக்கு தேடிக் கொள்கிறார்கள் ஆனால் கூட்டத்துடன் இருந்தால் இவர்களைப் போல ஒரு ஆவி, இவர்களைப் போல ஒரு வணக்கசாலி, இவர்களைப் போல ஒரு முத்தகி யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் தனிமையில் தகாத உறவில் ஈடுபடுகிறார்கள். சொந்த நாட்டில் ஏதாவது வெளிநாட்டில், நம்முடைய ஊரில் ஏதாவது வெளியூர்களில், தன்னுடைய இடத்தில் ஏதாவது வெளி வீடுகளில் தொடர்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது கசப்பான உண்மை, கசப்பான உண்மை. இந்த தவறுகளில் நாம் ஈடுபட்டால் நம்முடைய பரம்பரையும் அந்த தவறுகளில் ஈடுபடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதை பரிசுத்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை இந்த உம்மத்துக்கு தெளிவுபடுத்துகின்றான், உம்மத்துக்கு பயான் செய்கின்றான். அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த சமூகம் வெளிவங்கத்தை வைத்து என்ன முடிவு செய்தார்கள், என்ன பேச்சு பேசினார்கள்? சொன்னார்கள், மரியமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியமே லக்கத் ஜிஇத்தி ஷைஅன் ஃபரியா, நீ ஒரு மானக்கேடான வெறுக்கத்தக்க தகாத செயலில் ஈடுபட்டு விட்டாய். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமைகளின் மூலமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் என்ற சரித்திரம் நமக்கு தெரியும். இந்த உம்மத், இந்த சமூகம் என்ன சொன்னார்கள்? அதன் பிறகு சொன்ன வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சொன்னார்கள், யா உஸ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூகி இம்ரா ஸௌஇன் வமா கானத் உம்முகி பகியா. ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய உம்மா வாப்பாட்ட இந்த தவறு இருக்கல, இந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க ரகசியமான பாவம் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தாயிடத்திலும் இருக்கவில்லை, தந்தை இடத்திலும் இருக்கவில்லை. எங்க சமூகம் டச் பண்ணினார்கள், யாரை குத்தி காட்டினார்கள், யாருடன் தொடர்பு படுத்தினார்கள்? கண்ணியமானவர்களே, பேரன் உம்மா வாப்பா சரியாக இருந்தால் நம்முடைய பரம்பரை சரியாக இருக்கும் என்பதற்கு இந்த குர்ஆனுடைய வசனம் ஆதாரம். அல்லாஹ் தஆலா பின்பு பரிசுத்தப்படுத்தி தெளிவுபடுத்தினார் உம்மத்துக்கு. என்றாலும் சமூகம் யாரை தொட்டு காட்டினார்கள், உம்மா வாப்பா சரியாக இருந்தால் நம்முடைய குழந்தைகள் சரியாக இருக்கும். கண்ணியமானவர்களே, சொத்து சம்பாதிக்கின்றோம், சொத்து சம்பாதிக்கின்றோம், யாருக்காக வேண்டி சம்பாதிக்கின்றோம்? நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய மனைவி ராணியாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சம்பாதிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, சம்பாதிப்பதில் அல்லாஹ் அளவு நிறுவை போடவில்லை. எவ்வளவு சம்பாதிக்க ஏனமோ அலாலாக கொடி கட்டி பறங்கள். என்றாலும் படைத்தவனை மறந்து விடாதீர்கள். தனிமை இருக்கின்றீர்களா, அங்கு அல்லாஹ் பார்க்கின்றான் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி நாம் பயந்து வாழ்ந்தால் நம்முடைய சொத்து செல்வங்கள் நம்முடைய பரம்பரைக்கு எப்படி வராசத்தாக போகுமோ அந்த முறையில் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். இதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். இதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். சூரா கஹ்ஃப். இன்றைய நாளில் எத்தனை பேர் அந்த கஹ்ஃபை ஓதி இருப்போம்? குர்ஆனை ஓத மாத்திரமல்ல, விளங்கி ஓதணும். எடுத்து டிரான்ஸ்லேட் எடுத்து பாருங்கள் அல்லாஹ் என்ன சொல்கின்றான். நீண்ட சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி கேட்டார்கள், இதை ஏன் செய்தீர்கள், இந்த நடவடிக்கை நீங்கள் ஏன் செய்தீர்கள்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு பயான் செய்கின்றான், நமக்கு அதை பயான் செய்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் சம்பாதிக்கின்றோம், பொருளீட்டுகின்றோம், நாம் ஹலாலாக தேடுகின்றோம், நம்முடைய பரம்பரைக்கு அந்த சொத்து சரியாக தேடணும். நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், குறிப்பாக தனிமையில் பயப்பட வேண்டும், தனிமையில் பயப்பட வேண்டும். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்திய விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அது என்ன தெரியுமா? அந்த தூணுக்கு கீழால் யதீம்களுடைய இரண்டு குழந்தைகளுக்குரிய சொத்து இருக்கின்றது. அதை அவளுடைய தாயும் தந்தையும் மரணித்து விட்டார்கள். அந்த சொத்து இதற்கு இந்த தூணுக்கு கீழால் இருக்கின்றது. தூண் சற்று அப்படியே சாய்ந்திருந்தது. இதனுடைய அந்த பொக்கிஷம் வெளியே தென்பட்டால் யாராவது எடுத்து அதை சுருட்டி விடுவார்கள். அதை தெரியாமல் அப்படியே மறைப்பதற்கு தான் தூணை நான் இப்படி மேலாக்கினேன். எத்தீம்களுடைய அனாதையுடைய சொத்து அதற்கு கீழாக இருக்கிறது. அந்த பொக்கிஷம் அதற்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனாதைகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்து இதன் கீழாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இந்த சொத்தை நான் பாதுகாப்பேன். ஏன் பாதுகாப்பேன் தெரியுமா? வகான அபூஹுமா சாலிஹா, வகான அபூஹுமா சாலிஹா, அந்த ரெண்டு யத்தீம்களுடைய உம்மாவும் பாப்பாவும் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். உம்மா பாப்பாவும் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்கள் மரணித்து விட்டார்கள், சொத்தை சேர்த்தார்கள். ஆனால் வராசத்துக்குரிய அந்த சொத்து இன்னும் போல் சேரவில்லை, அவர்கள் பருவத்தை அடையவில்லை. என்றாலும் அதை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, சொத்தை சேர்ப்பது, அதை ஹலாலாக சேர்த்து பரம்பரைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா? நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், தனிமையில் பயப்பட வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்குது, பாவத்துக்கு தேடி போறாங்க, பாவத்தை தேடி போறாங்க. குறிப்பாக இந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க தேர்தல் இன்று சர்வ சாதாரணமாக நடக்கின்றது. பஸ்களில் பார்க்கலாம், ஸ்டேஷன்களில் பார்க்கலாம், அதே போல வீதி ஓரங்களில் பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, நாம் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய மனைவி பரிசுத்தமாக இருப்பாள். நாம் மாறிட்டோமா? நிச்சயமாக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அந்த மனைவி ட்ரெக் மாறுவா என்பதை மறந்து விடாதீர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தீவானி ஷாஃபியில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். இந்த தகாத காரியத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கடன் வாங்குவதை போன்று சொன்னார்கள். இந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கடன் வாங்கியவரை போன்று, அவர்கள் கடன் வாங்கியவரை போன்று 2000 ரூபாய் கொடுத்து இந்த தகாத காரியத்தை செய்தார். எம்முடைய பாட்டை சொல்வதாக இருந்தால், நம்முடைய வீட்டுக்குள்ளால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அம்பேசன் கொடுத்து இந்த தகாத உறவில் ஈடுபடக்கூடிய மனிதரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று பார்க்கின்றோம், கணவன் தவறு செய்கிறார், அதன் பிறகு மனைவியும் தவறி போகின்றார், அதன் பிறகு கணவன் தண்டிக்கின்றான். ஏன் தண்டிக்கின்றான்? அவன் செய்த தவறின் காரணமாகத்தான் இவ போனா என்பதை அவன் விளங்கவில்லை, போனான் என்பதை விளங்கவில்லை. இன்றைய தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாமல், தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாமல், நிர்வாகத்துக்கு தெரியாமல், நம்முடைய ஊரில் முக்கியமானவர்களுக்கு தெரியாமல் இன்று பாவத்தில் ஈடுபடுகின்றோம், வெட்கப்படுகின்றோம். அவர்களுக்கு முன்னால் இந்த தகாத காரியத்தை செய்வதற்கு என்னையும் உங்களையும் இந்த அகிலத்தையும் படைத்த ரப்புக்கு முன்னால் வெட்கப்படுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வெட்கப்படுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பாவத்தை பாவமாக விளங்க வேண்டும். இந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை பாவமாக விளங்கி நாங்கள் அனைவரும் இந்த தகாத உறவிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் பாவத்தை தேடி போகாட்டியும் பாவம் தேடி நம்மளை வரும், அது பல ரீதியில் வரலாம். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொபைல் போனை எடுத்து பாருங்கள், எடுத்து பாருங்கள், எத்தனை பேருடைய எஃபியில் அந்நிய மத பெண்கள் அல்லது மாணவியாத எத்துணை பெண்களுடன் தொடர்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொழுகையாளி, ஆனால் நோம்பாளி, ஆனால் இரண்டை இவாழ்த்தாளி, ஆனால் தொடர்புகளை பார்த்தால், தொடர்புகளை பார்த்தால் தகாத உறவில் ஈடுபடுகிறார்கள். மாணவியில்லாத தனக்கு ஆபமாக்கப்பட முடியாத பெண்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டு என்னுடைய மனைவியை, என்னுடைய மகளை, என்னுடைய சகோதரியை நான் எப்படி திருத்துவேன், அவர்களுக்கு எப்படி கட்டளை போடுவேன்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். குறிப்பாக தனிமையில் பயப்பட வேண்டும். எப்பொழுது நாம் பயந்து வாழ்கின்றோமோ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நிச்சயம். ஒரு கஷ்டத்தை துன்பத்தில் துயரத்தில் மாற்றிவிட்டோம், அந்த நேரத்தில் கையாண்டி கேளுங்கள், அல்லாஹ் அதை வைத்து நமக்கு விமோசனம் தருவார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய இறுதியாக்களே, அருமையான சகோதரர்களே, இந்த பாவங்களை விட்டு விடுவதோடு இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கின்றேன். இந்த இடத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய முழு நாட்டுக்கும், இந்த நாட்டுக்கும் சேர்த்துத்தான் நான் இன்னும் ஒரு விடயத்தை வைக்கின்றேன். அது கட்டப்பாடு விடயமாக இருந்தாலும் உண்மை, மகா தவறுகள் தப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அதுதான் ஒவ்வொரு மனிதனும் இன்று ஆட்சியாளர்களுடைய அந்தஸ்தை விளங்குகிறார்கள், ஆட்சியாளருடைய அந்தஸ்தை விளங்குகிறார்கள், ஒரு டாக்டருடைய அந்தஸ்தை விளங்குகிறார்கள், ஒரு லாயருடைய அந்தஸ்தை விளங்குகிறார்கள், அதே போன்று ஒரு அக்கவுண்டன்ட்டுடைய அந்தஸ்தை விளங்குகிறார்கள். மனிதர்கள் இவர்களுடைய அந்தஸ்தை விளங்கி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், அவர்களை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகிறார்கள். சாதாரணமாக, சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள், நமக்கு வேலையை நாம் செய்வதாக இருந்தால் அதை சாதிக்க வேண்டுமா? அவரிடம் போய் எப்படி நாம் மணிந்து குனிந்து எதை சாதிக்க வேண்டுமோ அப்படி சாதிப்பதற்கு நாம் அவரிடம் பணிகின்றோம். அவருடைய அந்தத்தை இறங்கி நாம் அவருக்கு முன்னால் கண்ணியமாக கௌரவமாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய முஸ்லிம் சமூகத்திடம் இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்களை மதிப்பவர்கள் மிகவுமே குறைவானவர்கள். இல்லா மாஷா அல்லாஹ் இருக்கிறார்கள், மதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதை விட காட்டியும் இந்த உலமாக்களுடைய அந்தஸ்தை புரியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் டாக்டருக்கு கொடுக்கின்ற அந்த, ஒரு லாயருக்கு கொடுக்கின்ற அந்த, ஒரு கவர்னருக்கு கொடுக்கின்ற அந்த, ஒரு பெரிய ஜனாதிபதிக்கு கொடுக்கின்ற அந்த, அதே போன்று அந்நிய மத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்ற அந்தஸ்து கூட நம்முடைய உலமாக்களுக்கு நாம் கொடுக்கின்றோமா இல்லையா? கண்ணியமான அல்லாஹ்வுடைய உலமாக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? என்னுடைய குழந்தையுடைய அங்கத்து எனக்கு விளங்குகிறது, என்னுடைய செல்வத்துடைய அங்கத்து விளங்குகிறது, நான் ஓடுகின்ற அங்கத்து விளங்குகிறது, நான் பாதிக்கிற மொபைல் போனுடைய அங்கத்து விளங்குகிறது. இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த இலாஹியையும் சுமந்த உலமாக்களுடைய அங்கத்தை விளங்கியவர்கள் எத்தனை பேருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களை, நான் யாரையும் சுட்டி காட்டவில்லை, நான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இன்று மறைக்கக்கூடியவர்கள் எனக்கு மறைக்கிறார்கள், அவருடைய அங்கத்தை விளங்கினார்களா? கண்ணியமானவர்களை பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? உலமாக்கள் யார்? இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்தவர்கள் யார்? அல்லாவை நம்பியவர்கள், ஈமான் கொண்டவர்கள். அதே போன்று இந்த மார்க்க ஞானத்தை, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்தவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அல்லாஹ் பெரிய ஒரு லெவல், டாப் லெவலுக்கு கொண்டு போய் அல்லாஹ் அவர்களுடைய அங்கத்தை கூட்டுகிறான் என்பதாக குர்ஆன் சொல்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய இறையாக்களே, அவர்கள் யார்? அவர்கள் யார்? குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாவுடைய அடியார்களில் அல்லாவை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமா வரிசத்துல் அன்பியா. உலமாக்கள் யார்? நபிமார்களுடைய வாரிசு. நபிமார்கள் உலகத்தில் எதை விட்டார்கள்? கோடி சொத்து செல்வங்களை விட்டு விட்டு சென்றார்களா? இல்லவே இல்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த உலமாக்களிடம் கொடுத்து விட்டு சென்றார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமா வரிசத்துல் அன்பியா. இந்த உலமாக்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்ட அந்தஸ்து என்றால், நபிமார்களுடைய வாரிசாக இந்த உலமாக்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் என்ன செய்தார்கள்? இந்த நாட்டிலாக இருந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்தாலும் சரி, இந்த உலமாக்கள் இந்த தீனை பாதுகாத்தவர்கள், இந்த தீனை இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். இந்தியாவுடைய வரலாறுகளை பிறட்டி பாருங்கள். ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆலிமாக இருந்தார்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக, ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக மௌலானா மஹ்மூது ஹசன் ரஹிமஹுல்லாஹ் இவர்களை, இந்தியாவுடைய இந்தியாவே சொல்லும் இவர்கள் மிகப்பெரிய ஷேகுல் ஹிந்த், இந்தியாவுடைய மிகப்பெரிய ஷேக், இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போக்கொடி தூக்கினார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் எடுத்து கொடுத்தார்கள். பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் அந்த நாட்டுக்காக வேண்டி கொல்லப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய உலமாக்களை எப்படி மதிக்கின்றோம், எப்படி மதிக்கின்றோம்? அவர்களை எதற்காக வேண்டி பயன்படுத்துகின்றோம்? நீங்கள் நம் வரலாறுகளை எடுத்து பாருங்கள், இந்த நாட்டினுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். இந்த உலமாக்கள் எப்பயாவது எந்த சந்தர்ப்பத்திலேயாவது பதவிக்காக வேண்டி ஆசைப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? பட்ட பதவிக்காக வேண்டி உலமாக்கள் ஆசைப்பட்டார்களா? அதே போன்று உலமாக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்களா? ஆர்ப்பாட்டம் செய்தார்களா? போர்க்கொடி தூக்கினார்களா? கண்ணியமானவர்களே, இந்த சமூகம் இல்லா மாஷா அல்லாஹ் சிலரை தவிர இந்த உலமாக்களை மிகவும் மோசமாக கருதுகிறார்கள், நினைக்கிறார்கள் இவர்கள் தான் யாரு, இவங்கெல்லாம் நாம சொல்ற மாதிரி கேட்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, உலமாக்களை எதிர்ப்பவன் முனாஃபிக் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த உலமாக்களை, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்த இந்த ஞானிகளை, இந்த உலமாக்களை யார் எதிர்க்கின்றானோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு அவனுக்கு மிக மோசமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் சாத்தி விடுவான் என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். உலமாக்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, நமக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, உலமாக்கள் எப்பொழுதும் ஹக்கைத்தான் பேசுவார்கள், ஹக்கைத்தான் பேசுவார்கள். இன்னும் அவருடைய பணத்துக்கு பின்னால், ஆட்சிக்கு பின்னால், அதிகாரத்துக்கு பின்னால் அவர்கள் போகவே மாட்டார்கள். ஹக்கான எந்த ஒரு ஆளிலும் இதற்கு பின்னால் போக மாட்டார்கள். உலமாக்களை கேவலப்படுத்தியவருடைய வரலாறுகளை பாருங்கள், வரலாறுகளை பாருங்கள். உலமாக்களை எதிர்த்தவர்கள், உலமாக்களை மோசமாக நினைத்தவர்கள், அவர்களை கேவலப்படுத்தியவர், அவர்களுக்கு கிடைத்த தண்டனையை பாருங்கள். ஹுசைன் அஹ்மத் மதரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆலிம், மிகப்பெரிய இந்தியாவுடைய ஆலிமாக கருதப்பட்டார்கள். இவர்கள் அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்தார். இவரும் அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்தவர். ஆங்கிலேயருடைய கடைசி காலம், நாட்டை விட்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டாக பிரிய போகின்றது. இந்த நேரத்தில் அங்கிருந்த உலமாக்களிடம் ரெண்டு கருத்து இருந்தது, ரெண்டு வகையான கருத்து. ஒரு வகையான கருத்து இருந்ததே ஒரு கூட்டத்தாரிடம், இந்தியா பிரியக்கூடாது. இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து இருந்தது, இந்தியாவும் பாகிஸ்தானும் வேறு வேறாக பிரிய வேண்டும். ஆனால் ஹுசைன் அகமது மதனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவருடைய கருத்து இருந்தது இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த கருத்தில் அவர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் இவர் பாகிஸ்தான் கிழக்கு பஞ்சாப், ஈஸ்ட் பஞ்சாபுக்கு இவர் பிரயாணம் செய்தார். ஸ்டேஷன்ல இறங்கி இவர் போகக்கூடிய நேரத்தில் சில பேர் கல்லால அடித்தார்கள். நீங்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரியக்கூடாது என்பதற்காக காரணமாக இருக்கின்றீர்கள். ஏன் ஹுசைன் அகமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஆலிம், அவர் பேசினால் எல்லாரும் காது தாழ்த்தி கேட்பார்கள். அவர்களுக்கு கல்லடித்தார்கள் சில பேர். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வாலிபர் தன்னுடைய ஆடையை அப்படியே அவிழ்த்து நிர்வாணமாக அவருக்கு முன்னால் வந்து அவரை கேவலப்படுத்தினார். கட்டம் கட்டமாக இந்தியாவுடைய வரலாறு சென்று கொண்டிருக்கிறது. பின்னால் ஒரு காலத்தில் ஷா அப்துல் காதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஷா வலியுல்லா அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்த ஷா அப்துல் காதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திரும்பவும் பாகிஸ்தான் விடுதலை பெற்றதன் பிறகு இந்தியா வேறு பாகிஸ்தான் வேறாக பிரிந்து விட்டது சொல்கிறார்கள். ஸ்டேஷன்ல ஒரு வாலிபர் அழுது அழுது தேம்பி தேம்பி அழுகிறார். என்னுடைய ஆணையை கலைந்து நான் அவரை கேவலப்படுத்தினேன். ஆனால் இன்றைய நிலைமை நான் எப்படி இருக்கின்றேன் என்றால், சீக்கியர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட இனக்கலவரத்தில் சீக்கியர்கள் என்னை கைது செய்தார்கள். என்னை கைது செய்து என்னை அப்படியே கட்டிவிட்டு என்னுடைய சகோதரிகள் அனைவரையும் எனக்கு முன்னால் நிர்வாணப்படுத்தி அவர்களுடன் தாத உறவில் ஈடுபட்டு அவர்களை என்னுடைய கண்ணுக்கு முன்னாலே அவர்கள் கற்பழித்துக் கொண்டார்கள். இது எதனால் ஏற்பட்டது தெரியுமா? இந்த தண்டனையை அல்லாஹ் எனக்கு உலகத்திலே தந்தான். நான் ஹுசைன் அகமது மதனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தியதற்கு பதிலாக அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்பதாக அந்த வாலிபர் ஷேக் அப்துல் காதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் சொல்லி சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய உலமாக்களை மதிக்க வேண்டும். நாம் என்ன சொல்லுகின்றோம்? அந்நிய மதத்தை பாருங்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்னத்தை பாருங்கள். அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை வேணுமா முதலிடம் கொடுக்கிறார்கள், பஸ்ஸில் வேணுமா அவர்களுக்குரிய இடம் இருக்கின்றது, ஒரு வியாபாரத்துக்கு போகின்றோமா அவர்களை கிரீன் சேனலில் கூட்டிச் செல்கிறார்கள், பாஸ்போர்ட் இமிகிரேஷனுக்கு போகின்றோமா அவர்களை கண்ணியமாக அழைத்து அப்படியே எக்ஸிட் ஆக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலமாக்கள் இதை கேட்டார்களா? இதை கேட்டார்களா? எங்களுக்கு பஸ்ஸில் முன்சீட் வேண்டும், வாகனத்தில் எம்மை கூட்டி செல்லும் பொழுது எங்களை முன்னால் உட்கார வேண்டும். கேட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு நாளும் கேட்க மாட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய இறுதியாக்களே, ஆனால் கவலைக்குரிய விடயம், ரமலான் வருகின்றது, அத்துடைய காலம் நெருங்குகிறது. இந்த காலத்தில் பள்ளியில் இருக்கக்கூடியவர்களை எப்படி கவனிக்கின்றோம், எப்படி கவனிக்கின்றோம்? கசப்பாக இருக்கும் சில பேருக்கு, ஆனால் இது உண்மை. அனுபவத்தில் நான் பார்த்திருக்கின்றேன், ஊர் மக்கள் சேர்ந்து ஹதியா கொடுப்பார்கள். ஊர் மக்கள் சேர்ந்து ஹதியா கொடுப்பார்கள். இதை அகரத்துக்கு கொடுங்க, இதை வாட்டினுக்கு கொடுங்க, பள்ளியில கடமை செய்வதற்கு கொடுங்க என்பதாக கொடுப்பார்கள். ஆனால் நிர்வாகம் என்ன செய்யும்? அகரத்துக்கு வேறு, வாட்டினுக்கு வேறு, இன்னொரு பங்கு யாருக்கு? பள்ளி கட்டிட நிதி என்பதாக கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, வருஷம் முழுக்க போக்க வைக்கிற, தான் வைக்கிற, மக்களுடைய கலெக்ஷனுக்கு அவனுடைய சேர்க்கிற படம், ஆனால் அந்த ரமலானிலையும் வரான்ற, ஹஜ்ஜிலையும் வரான்ற கண்ணியமானவர்களே, என்ன நியாயம், என்ன நியாயம? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பாருங்கள். என்னை சாதாரண கடையில ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, யாரையும் கேவலமாக கருதவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னை கடையில நான் வேலை செஞ்சா, ஒரு ரொட்டி கடையில வேலை செஞ்சா, ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சா, ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் 2000 தருவார்கள். ஆனால் பள்ளியை கடமை செய்யக்கூடியவருக்கு 15000, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மீதி 500 ரூபாய் கொடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய சமூகம் விளங்க வேண்டும். டாக்டருடைய அங்கத்தை விளங்கியவர், அது ஏன் விளங்கினார்? என்னுடைய உடலுக்கு நோய் இருந்தால் மருந்து தரக்கூடியவர் டாக்டர், ஆத்மீக நோய்க்கு மருந்து தரக்கூடியவர் ஆயின் அதை விளங்கவில்லை. என்னுடைய சொர்க்கத்தை காட்டக்கூடியவர் யார்? உலமாக்கள். நரகத்திலிருந்து பாதுகாக்க வழி சொல்லிக் கொடுப்பவர் யார்? உலமாக்கள். இதை விளங்காமல் இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, பாருங்கள், நாம் கவர்மெண்ட் ஜாப் செய்கிறோம், நாம் கூலி வேலை செய்கின்றோம், ஏதாவது கடையில் வேலை செய்கின்றோம், மாலை காலையில 9 மணிக்கு பேசி மாலையில 5 மணிக்கு வீடு திரும்புகின்றோம். ஆனால் 24 மணி நேரமும் பள்ளி ஜாப், 24 மணி நேரமும் மஸ்ஜிதுக்குள்ள அங்கு மதரசா இருக்கின்றதா? இல்லவே இல்லை. பள்ளியில ஏதாவது கடமைகள் இருக்கின்றதா? இல்லவே இல்லை. ஆனால் அதற்கு 24 மணி நேரம் பள்ளிக்குள்ள இருக்க வேண்டும், பள்ளிக்குள்ள இருக்க வேண்டும். அண்மையில் ஒரு மஸ்ஜிதுக்கு சென்றேன், அதற்கு தொழுவித்து விட்டு வந்து ரூம்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். கேட்ட, ஏ அது மதரசா இல்லையா? நீ இன்னும் வெளியே போற இல்லையா? இல்ல அதுல திருவாய்கள் 24 மணிக்காலும் உள்ளுக்கு என்று சொல்லிருக்காங்க. கண்ணியமானவர்களே, என்ன அநியாயம், என்ன அநியாயம்! அல்லாஹ்விடம் போய் எப்படி பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு ஏங்க மகன் பேங்க்ல வேலை செஞ்சா அவனை மதிக்கின்றோம், அவன் காலையில் 9 மணிக்கு போய் மாலையில் வீடு திரும்புகின்றான். ஆனால் இந்த ஆயுமுக்கு லீவு, அவர் என்ன தெரியுமா, ஹலாலாக மார்க் கொடுத்து, ஹலாலாக மார்க் கொடுத்து, ஹலாலான மனைவியை திருமணம் முடித்தவர் தன்னுடைய மனைவியுடன் குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு நிர்வாகத்திடம் அனுமதி கேட்க வேண்டும். எப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம், எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறிவிட்டோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கின்றோம், நாம் பாவிக்கின்ற மொபைல் போனை பாருங்கள், நாம் பாவி தூங்குகின்ற ரூமை பாருங்கள். ஆனால் அதற்க மொபைல் போன் பார்க்க கூடாது, அவர் ஒரு பைக் வாங்கக்கூடாது, அவர் ஒரு வாகனம் வாங்கக்கூடாது, அவர் ஒரு தொழில் செய்யக்கூடாது, அவருடைய ரூமை பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆதியா நல்லா தூங்குற முதலாளி நல்லா தூங்குறாரு, நல்லா சாப்பிடுறாரு, அதற்கு பார்சல் கடையில வாங்கி கொடுக்கிறாரு. நாங்களே எத்தனை பள்ளி ஜும்மாக்கு போறோம், அதுல ஜும்மாக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கடையில கொண்டு தாருங்க. கண்ணியமானவர்களே, ஏன், ஏன் கேவலம்? நான் யோசிக்கின்றேன், சொல்லுகின்றேன், அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நிர்வாகத்துடைய வீட்டில் யாருமே சாப்பாடு ஆக்கவில்லையா? அந்த சாப்பாடு ஆக்குவதற்கு அந்த வீட்டுல பெண்கள் இல்லையா? ஒரு இக்கட்டான நிலைமை. அம்மை ஒரு இடத்துல கொத்து பார்த்து சென்ற அந்த ஊரை சேர்ந்த அல்லாஹ்வுடைய ஆயுளை நீடித்து வைக்க வேண்டும். சுமார் 8 வருஷமாக இந்த பள்ளிக்கு யாரு இமாமாக, யாரு கதீபாக பயான் செய்ய யாரு வந்தாலும், 8 வருடமாக என்னுடைய வீட்டில் தான் சாப்பாடு நான் கொடுக்கின்றேன். பள்ளியில் உள்ள அசரத்துக்கும் முஹாஜினுக்கும் சேர்த்து 6 பேருக்கு நான் 8 வருஷமாக சாப்பாடு கொடுக்கின்றேன். கண்ணியமானவர்களே, என்னுடைய வீட்டு பெண்கள் விரும்பி அதை சமைக்கிறார்கள் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். இன்று என்ன பார்க்கின்றோம், அசரத்துக்கு சாப்பாடு பார்த்தல், பயானுக்கு கூப்பிடுவார்கள், அவர்களை கவனிக்கிற விதத்தை பாருங்கள். பாகுபாடு, பாகுபாடு. கொஞ்சம் நாட்டில ஃபேமஸ் ஆன நல்ல அனுபவம் உள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வகையான ஒரு பராமரிப்பு, அதே போல ஒரு மீடியம் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வகையான பாதிப்பு இந்த பராமரிப்பு, அதை விட கொஞ்சம் புதிய தகுதியாகி வரக்கூடிய அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு பராமரிப்பு. கண்ணியமானவர்களே, இந்த பராமரிப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய குழந்தைகளை அப்படி பார்க்கின்றோமா? என்னுடைய அக்கா தங்கச்சியை, என்னுடைய மாமா மாமியை அப்படி கவனிக்கின்றோமா? கண்ணியமானவர்களை, கவலைக்குரிய விடயம், இதெல்லாம் நம்முடைய நாட்டில் இருந்து இல்லாமலாக வேண்டும். இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாட்டுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுத்த வரலாறுகளை இருந்து பெரும் பெரும் பட்டதாரிகள் படித்தவர்கள் வரும் வரைக்கும் உலமாக்களை மதித்திருக்கிறார்கள். இதனாலதான் அந்த நாட்டுக்கு அந்த கல்வி வளர்ச்சி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், கல்வி வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றான். இன்று மாஷா அல்லாஹ் எத்தனையோ முதலாளிமார்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் கண்ணியமாக மதிக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் பணம் படைத்தவர்கள் ஒரு சிலர் பணம் படைத்தவர்கள் அவர்களை கேவலமாக கருதுகிறார்கள். பாருங்கள், அதற்கு எதுக்கு வைத்திருக்கின்றோம், உலமாக்களை எதுக்கு வைத்திருக்கின்றோம், உள்ள கிடக்கிறது முன்னே மனைவி பிறந்த மறந்துவிடாதீர்கள். அதே போல கப்தன் பாத்தியா தந்தூரிக்கு கல்யாணத்துக்கு நிக்காஹுக்கு இப்படித்தான் உலமாக்களை கருவம் போலே போன்று பாவிக்கின்றோம். ஒரு சிலர் அதிகமானவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய சமூகம் இளைஞர்களை பாருங்கள், மாஷா அல்லாஹ் கண்ணியமாக கூப்பிட்டு கண்ணியமாக அனுப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நேர்மாற்றமாக இருக்கிறார்கள், அதற்கு நேர்மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களைத்தான் நான் சொல்கின்றேன். எல்லோரும் அல்ல, எல்லோரும் அல்ல, குறிப்பிட்ட சிலர் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட மஹல்லாவில் குறிப்பிட்ட சில நிர்வாகிகள் இருக்கிறார்கள். எப்படி யாரும் கோபித்துக் கொள்ளக் கூடாது. ஹஜரத் தலைவருக்கு விருப்பம் இல்லையா, அடுத்த 10 பேருக்கும் ஹஜரத் விருப்பம் தான், தலைவர் செய்கிறதுதான் முடிவு. அடுத்த 9 பேர் கேட்க மாட்டார்கள். அல்லாவிடம் என்ன பதில் சொல்லுவார்கள் போய், அல்லாவிடம் என்ன பதில் சொல்லுவார்கள். கண்ணியமான அல்லாவுடைய இறுதியாக்களே, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்னுடைய மகனுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ, அந்த தேவை, அந்த சாப்பாட்டு தேவை, அந்த உடை தேவை, அந்த உடுப்பு தேவை, இவை அனைத்தும் அந்த ஹஜரத்துக்கு தேவையாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எத்தனை ரமலான்கள் வருகிறது, ரமலானுடைய காலம் நெருங்குகிறது. அதனால் தான் சொல்லுகின்றேன் கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதம் சுதத்தாவுடைய மாதம், தான தர்மத்துடைய மாதம். இவைகளை யாரும் பேசுவதில்லை. அப்படி யாராவது பேசினால் அவருக்கு ஜுமா கொடுக்க மாட்டார்கள், அவர்களை பள்ளியில் வைக்க மாட்டார்கள். ஏன், அவர்களுக்கு விருப்பமான ஹஜ்ரத் வந்து பேசினா சாதகமா பேசினா ஜுமா கொடுப்பார்கள். சாதகம் இல்லையா, ஹக்க பேசினா. இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் ஜும்மாவை விட்டு தூரமாகி வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர்ப். அல்லாஹ் ரெண்டு பேரை பார்த்து அல்லாஹு தஆலா சண்டைக்கு வாது சொல்கின்றான். அது ஒன்று குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யார் வட்டி சாப்பிடுகின்றானோ இவனை அல்லாஹ் தன்னுடன் போர் செய்யுமாறு அழைக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், குர்ஆனை ஹதீஸை விளங்கியவர்கள், அக்காவில் படே குஜரத்துகளோட யாரு விரோதம் குரோதம் அவருடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துவார்களோ, அல்லாமா மன்சூர் பூரிடக்கூடும் அவர்கள் தங்களுடைய அல்லாஹ்வே சரண் கீதியே அல்லாஹ்க்கு முன்னால வெட்கப்படுங்க என்ற கிதாபில் இந்த ஹதீஸுக்கு கீழாக எழுதியிருக்கிறார்கள். உலமாக்களுடன் ஹாபிதுகளுடன் குர்ஆனை சுமந்தவர்களுடன் இனிமை படுத்துக் கொடுப்பவர்களுடன் யார் எகைந்தாக அவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றானோ இவன் அல்லாஹ்வுடன் சண்டைக்கு தயாராகட்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்னொரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். எப்பொழுது நாம் உலமாக்களை வெறுப்போமோ, எப்பொழுது உலமாக்களுடன் நாம் அவர்களை விரோதம் கொள்வோம், அவர்களுடன் நம்முடைய பரம்பரைக்கு இந்த இல்மு நசீபாகாது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பரம்பரைக்கு இந்த குர்ஆனை பேசக்கூடிய, குர்ஆனை பாடமாக்கக்கூடிய, குர்ஆனை எடுத்துச் சொல்லக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் உருவாக்க மாட்டான் என்பதை மறந்துவிடாதீர்கள். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், உன்னுடைய குழந்தை ஆலிமாக வேண்டுமா, உன்னுடைய குழந்தை ஹாபிலாக வேண்டுமா, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்த உலமாக்களை நீ பார்க்க வேண்டுமா, உன்னுடைய முன்னோர்களான உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் கண்ணியப்படுத்தி உங்களுடைய குழந்தை ஹாபிலாக ஆலிமாக இல்லை என்றாலும் உங்களுடைய பரம்பரையில் அல்லாஹ் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்த உலமாக்களை உருவாக்குவான். அதற்கு நேர்மாற்றமாக உலமாக்களுடன் விரோதம், அவர்களை அகற்றி அவர்களை குளிந்து அவர்களை அடிமையாக ஆக்கி அவர்களுடன் விரோதம் வைத்து நீ வாழ்ந்தா என்றால் உன்னுடைய ஏழு பரம்பரைக்கு இந்த குர்ஆன் ஹதீஸ் நசீபாக மாட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து பாவத்தை விடுவதோடு இந்த தவறுகளையும் தப்புகளையும் நம்மிலிருந்து நாம் இதை ஒதுக்கி தூரமாக்கி அந்த அடுத்த மதத்தவர்கள் தங்களுடைய மத குரூப்பு எப்படி கண்ணியம் கொடுக்கிறார்களோ அது பாட்டில் இருந்து கொண்டோ அல்லாஹ்வை விரங்காமல் இருந்து கொண்டோ அவர்கள் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். குர்ஆனை ஹதீஸை அல்லாஹ்வை ரசூலை மறுமையை சொர்க்கத்தை நரகத்தை நம்பியவர்கள் அதை புரிந்தவர்கள் விரங்கியவர்கள் இவர்களுக்கு நாம் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும்? இதை நாம் புரியவில்லை என்றால் எப்பொழுது புரிவது? கண்ணியமானவர்களே, இதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டால் நம்முடைய பரம்பரைக்கு எப்படி இந்த குர்ஆனும் ஹதீஸும் போய் சேரும்? என்னுடைய குழந்தை டாக்டராக விரும்புகின்றோம், இன்ஜினியராக விரும்புகின்றோம், பெரும் ஆசிரியராக விரும்புகின்றோம். ஏன்? அதனுடைய சம்பாத்தியத்தினுடைய வெகுமதி, அதனுடைய பெருமதி, அதனுடைய உழைப்பினுடைய லாபம் நமக்கு தெரிகிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்வார் நாளை மறுமையில், அதனுடைய அந்தஸ்து நமக்கு விளங்கவில்லையே, அதனுடைய அந்தஸ்து நமக்கு விளங்கவில்லையே. அல்லாஹ் சொல்லுவானே, குர்ஆனை சுமந்த குர்ஆனை படித்த ஆலிமுக்கு சொல்லுவானே, ஓது ஓடிக்கொண்டிருப்பீராக, இன்னும் ஓதுவாயாக, உன்னுடைய தந்தைக்கு உன்னுடைய தாய்க்கு உன்னுடைய குடும்பத்தாருக்கு அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். எது வரைக்கும் கூடிக்கொண்டே போகும்? எந்த இடத்தில் நீ ஸ்டாப் பண்ணுகிறாயோ அது வரைக்கும் உன்னுடைய அந்தஸ்து கூடிக்கொண்டு போகும். இந்த அந்தத்தை நமக்கு புரியவில்லையே இன்னும். கண்ணியமானவர்களே, இந்த அந்தத்தை எல்லாம் புரிந்து செயல்பட வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாவது நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக, நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்தருள்வாயாக. இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளையும் தப்புகளையும் விட்டு உன்னை நெருங்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வாசி தவானா அல்ஹம்துலில்லாஹி
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
அல்லாஹ் தோனோ அலம் கே ரசூல்.